இந்த உதாரணங்களை சொன்னது நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள். உடல் உயிர் கண் அருக்கண் அறிவொளி போல் பிரிவரும் அத்துவிதமாகும் சிறப்பினதாய் சொன்னார். சைவ சித்தாந்தத்தை அவர் அப்படி சொல்லியிருக்க மாதிரி வேற யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. என்ன அருமையா சொல்றாரு பாருங்க, வேற ஒண்ணும் இல்லையா, முதலிய பொருள் சொல்றார். சிறப்பு பாயிரத்துல முதலிய பொருள் சொல்லணும் இல்லையா, முதலிய பொருள் சைவ சித்தாந்தம்னு வெறுமனை சொல்லிட்டு போக வேண்டியதானே, அதுக்கு அடைமொழி கொடுக்கார் அப்படி. இந்த சைவ சித்தாந்த திறனிங்கு தெரிக்கலுற்றாம்ப, அந்த விருத்தமே சைவ சித்தாந்தம்னா என்னன்னு சொல்றது அவ்வளவுதான். சைவ சித்தாந்தம்னு சொல்லிட்டு நான் சிவஞா சொல்லி இருக்கேன், அவன் அதுக்கு அதையும் விட மாட்டான். சைவ சித்தாந்தம்னு சொல்லிட்டு நிறுத்தல, திறன் சொன்னார். அந்த திறனுக்கு ஒரு பொருள் சொல்லுவா, அது பொது உண்மைங்க தான் திறன்மாக. அது அவரே விரிச்சு அடுத்த பாட சொல்லியிருக்காரு, பொது உண்மை என கருதி யானும் அருத்திமிக உரைப்பன் வளர் விருத்தம் நூறும் ஆசிரியர் சிவபிரகாசம் ஆகுமதே. அந்த சிவபிரகாசம் ஆசிரியர் தான் அந்த உதாரணங்களை சொன்னார். அது அப்படியே நம்முடைய சிவஞான சுவாமிகள் சிவஞான போத உரையில பயன்படுத்தி உரை சொல்லியிருக்காங்க. ஆக இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெளிவா இருக்கும் நினைக்கிறேன், நான் தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த அளவு நீங்க தான் சொல்லணும், என்னென்றால் அந்த சிவபெருமான் உயிர்களோடு எப்படி கலந்திருக்கின்றான், எப்படி அவனுடைய உயிர்களோடு அவனுடைய தொடர்பு எப்படி இருக்கின்றது என்றால், கலப்பினால் ஒன்றாகவும் உடல் உயிர் போல ஒன்றாகவும், பொருள் தன்மையால் கண்ணும் அறுக்கணும் போல வேறாகவும், செலுத்தும் தன்மையால் கண்ணொழியும் ஆன்மபோதமும் போல உடனாகவும் விளங்குகின்றான். இதைத்தான் மெய்கண்டார் என்ன சொல்றாருன்னா, அவையே தானே ஆய் அப்படிங்கிற அப்படின்னு தொடங்குதான். அப்ப நம்ம நினைப்போம் என்ன, அவை தொடக்கத்திலே அவைன்னு சொல்றாரு இல்லையா, அது வந்து புரோனவுன் இல்லையா ஆங்கில படி சொன்னா, தமிழ் இலக்கணம் படி தமிழ் இலக்கணம் சொன்னா என்னமோ வேற அந்நிய மொழி பேசலாம வச்சுக்கிடுவோம், ஆங்கிலத்தை சொன்னாதான் நமக்கு விளங்குது என்ன செய்ய தமிழர்கள் அல்லவா. புரோனவுன் வரணும் அப்படின்னா முதல்ல நவுன சொல்லியிருக்கணும் இல்லையா, அப்ப அவைனா முதல்ல உயிர்கள் சொல்லியிருக்கணும். ஆனா சூத்திரம் தொடங்கும் போதே அவைன்னு சொல்றாரு, அப்ப அவைனா எவை இப்படி முதல்ல நினைச்சாதீங்க, ஐயோ நமக்கு இந்த சிந்தனை எல்லாம் கிடையவே கிடையாது, நானாவது சிந்திச்சதாவது இப்படி ஒரு சிந்தனையை சிவஞான சுவாமி எழுப்புறாரு. அவைன்னு சொல்றாரு எதை சொன்னாரு அப்படின்னாரு, அதுக்கப்புறம் நான் சிந்திச்சேன், ஆமா என்ன சொன்னாரு எதை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அது அவரே விடையும் சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா, அந்த முதல் சூத்திரம் முடியுது, மூணாவது அடியில முடியுது, அந்த மூணாவது அடியோட தொடர்ச்சியா இந்த ரெண்டாவது சூத்திரத்தினுடைய முதல் அடி இருக்கான். எவ்வளவு அருமையா சொன்னாரு பாருங்க, அந்தம் ஆதி அப்படின்னு சொன்னாரு இல்லையா முதல் சூத்திரத்துல, அந்த இடத்துல ஒரு ஏகாரம் தொக்கதுன்னு இல்லையா, அந்தமே ஆதி என்ன அந்தமே ஆதி, அதாவது சங்கார கடவுளே உலகிற்கு முதற் கடவுள். அப்போ சங்கார கடவுளே முதற் கடவுள்னா அது என்ன அர்த்தம், மற்றவர்கள் முதற்கடவுள் அல்ல என பிரிக்கின்றது, அதனால அது பிரிநிலை ஏகாரம். அது சங்கார கடவுளே முதற் கடவுள்னா அப்ப ஏனையோர் முதற்கடவுளர் அல்லர் அப்படின்னு மற்ற அந்த சிவபெருமானை தவிர மற்ற எல்லாரும் முதற்கடவுளர் அல்லர்னு பிரிக்கப்பட்டார் இல்லையா. அப்ப அவர்கள்லாம் முதற்கடவுள அல்லன்னா அந்த சிவபெருமானை தவிர மற்றவர்கள்லாம் கடவுளர் அல்லர்னா அவர்கள்லாம் யாரு, யாரு உயிர்களை தான் இருக்க முடியும், பதி அல்லன்னா அப்புறம் பசுவா தான் இருக்க முடியும், பாசமா இருக்க முடியாது, ஏன்னா அது சடப்பொருள் இல்லையா. ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தருக்கும் முதன்மை சொன்னாங்க, அவர்கள் எல்லாரும் வந்து அவர்கள் எல்லாருமே சரி, அவர்கள் யாரும் யார் இல்ல முதற்கடவுளர் அல்லர், முதற்கடவுளர் அல்லன்னா அவர்கள் யாரு உயிர்கள் தானே, அந்த உயிர்களை தான் அங்க அவைன்னு சொன்னாராம். மேலை சூத்திரத்து அந்தமே ஆதி என்பதில் தொக்கு நின்ற பிரிநிலை ஏகாரத்தால் முதற்கடவுளர் அல்லர் என்று விளக்கப்பட்ட உயிர்களை இந்த அவையே என்று சுட்டினார் அப்படிம்பார். மேலை சூத்திரத்தில் முதற்கடவுள் என்று நிலைநாட்டப்பட்ட சங்காரகாரணன் முதற்கடவுளர் அல்லர் என்ற விளக்கப்பட்ட ஏனைய உயிர்களோடு அவையே தானையாக விளங்குகின்றான் அப்படி சேர்த்துக்கோங்க. சரி, இதுல அவையே தானையாய் தானே சொல்லியிருக்காரு, இதுல ஒன்றாயிருத்தல் வேறாயிருத்தல் உடனாயிருத்தல் எப்படி பெறப்படுகின்றது அப்படின்னா, அது சிவஞான சுவாமிகள் காட்டுகின்றார், அல்லது அதுவும் நமக்கு சங்கடம் தான், வேற எந்த உரைகள் காட்டுகின்றதோ எனக்கு தெரியல, பழைய உரையிலாம் எப்படி எப்படி இருக்கோ சிவஞான சுவாமி அதை காட்டுகின்றார். அவையே தானேயா என்பதை இரட்டுறம் ஒளிந்து கொள்க அப்படிங்க, அதான் நான் சொன்னேன் செய்யுள்ங்கிற இதை இடத்த நான் தான் முதலே சொன்னேன், செய்யுள் படிக்கின்ற செய்யுள் இலக்கியங்கள் படிக்கக்கூடிய பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், அப்பதான் நம்முடைய சாத்திரங்களை சுவைக்க முடியும் நம்மால. ஏன்னா இதுல ஒரு அணி இருக்கான், இரட்டுற மொழிதல் அணின்னு இருக்கான், இரட்டுற மொழிதல் அணின்னு இருக்கதே நம்ம இப்ப தான் தெரிஞ்சுக்கணும், நமக்கு அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காது, இன்னும் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கு, இவ்வளவு சொன்னாரு புதுசா புதுசா எல்லாமோ சொன்னாரு, இப்ப இன்னும் காணாதுன்னு சொல்லிட்டு அணின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படி நினைப்போம். நம்ம ஏற்கனவே இந்த ரெட்டர் மொழி அணியை தெரிஞ்சு கொண்டோம், ஆகா அது வந்து இங்க பொருந்துதான் அது எப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு உற்சாகம் வரும். இப்போ அந்த இல்ல இலக்கியங்கள்லாம் இருக்கு துணை செய்த மாதிரி இல்ல, இப்ப எல்லாம் யாப்பெல்லாம் தூக்கி தூர எரிஞ்சாச்சு, இப்போ எப்படி இல்லாம போய்கிட்டு இருக்கு அது போட்டோம். இரட்டுற மொழிதல் அணின்னு அருமையா வச்சிருக்கின்றாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுபடி இங்க பார்க்கணும்னா அவையே தானே ஆய வந்து அவையே ஆய் அவையே தானே ஆய் தான் இருக்கு, அந்த அவையே என்பதையும் தானே என்பதையும் தனித்தனியா கூட்டணும், ஆய் கூட அவையே ஆய் தானே ஆயின்னு கூட்டணும். இது ஒரு பொருள், இன்னொரு பொருள் அதுல உள்ளபடியே வச்சுக்கோங்க அவையே தானே ஆயின்னு வச்சுக்கோங்க, அவையே ஆய் தானேயாய் அவையேதானேயாய். அப்படி ரெட்டுரம் அடைந்து கொள்ள வேண்டும். அது என்ன சுயான் சுவாமி ஏன் அப்படி சொல்றான்னா, வழிநூல் சித்தியார் எடுத்து உதாரணம் காட்டுறேன். அங்க எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஒன்றாய் வேறாய் உடனாய்னு சொல்லியிருக்காரு இரண்டாம் சூத்திரத்துல அருள்வந்தி சிவன் சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்கு ஏற்றபடி இங்க பொருள் கொள்ள வேண்டும். மிகண்டாருங்க அதிகரணத்துல கூட ஒன்றாய் வேறாய் உடனாய் காட்டல, பலவும் தானேயாய் நிற்கும் என்றது அங்கேயும் சொல்லியிருக்காரு. அந்த இடத்துலயும் பலவுமாய் தானேயாய் பலவும் தானேயாய்னு சாமியில் தான் காட்டுறாங்க. அருள்வந்தி சிவாச்சாரியார் தான் அந்த இடத்துல விரிச்சு சொல்லியிருக்காரு, உலகெல்லாம் ஆகி ஒன்றாயிருத்தல். உலகம் இந்த இடத்துல உயிர்களுங்க, எல்லாத்திலையும் அப்படிதான் இருக்கான். ஆனா உயிர்களை தான் சிறப்பா குறிக்கும். ஏன்னா உயிர்களோடு உயிர்களுக்காக தான் எல்லா காரியமும் செய்யறான். உலகெல்லாம் ஆகினா ஒன்றாயிருத்தல், அப்புறம் என்ன நமக்கு சிரமமே கொடுக்கல அவரு. வேறாய் அப்படின்ட்டாரு, வேறாயிருத்தல வேறாயினே சொல்லிட்டாரு, உடனும் ஆயினு சொல்லிட்டாரு. உடனாயிருத்தல வேற சொல் கூட அவர் போடல. உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் என்றார் வழிநூல் ஆசிரியரும் அப்படின்னு அந்த இடத்துல எழுதுவார். அகே சித்தியார்ல அவர் அப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய்னு பிரிச்சு காட்டியிருப்பதனால இங்க அதை பிரிச்சு காட்டுவதற்கு ஏற்றபடி நாம பொருள் கொள்ளணும். அப்ப அதுக்கு இலக்கணம் இடம் தருகின்றது. இரட்டுற மொழிதல் அணின்னு ஒண்ணு இருக்கு. இரட்டுற மொழிதல் அணிபடி அவையாய் தானேயாய் அவையே தானேயாய் என்று பொருள் கொள்க. என்ன இலக்கியங்கள் இதெல்லாம் எடுத்து ஆளுது இரட்டுற மொழிதல் அணியெல்லாம். நம்முடைய திருவாசகத்தை பார்ப்போம், வேற எங்க எங்கேயும் நம்ம போக வேண்டாம். திருவாசகத்தை பாருங்க, அருமையா சொல்லியிருப்பாரு. சேவார் வேல்கொடி சிவனையை போற்றியும். இதுக்கு உரை சொன்ன மகாத்துவம் தண்டமாளி சிவர்கள் நான் செஞ்சு கண்டுபிடிக்கல, அவர்கள் அருமையாக காட்டியிருக்கின்றார்கள். சேவார் சிவனையை போற்றி, வெல்கொடி சிவனையை போற்றி, சேவார் வெல்கொடி சிவனையை போற்றி என்று சொல்லுங்க. ஊர்தி வார் வெள்ளேறு சிறந்த என்ன சொல்லுவார்கள், ஊர்தி வாழ் வெள்ளேறே சிறந்த சீர்கள் கொடியும் அவ் ஏர் என்ப அப்படின்னு புறநானூர் சொல்லியிருந்தது இல்லையா. அவனுடைய ஊர்தி அதுவும் ஏறுதான், வெள்ளேறுதான். அவனுடைய கொடியில் விளங்குகின்றதும் அந்த வெள்ளேறுதான். அதான் சேவார் சிவனையை போற்றி, வெல்கொடி சிவனையை போற்றி. சேவார் வெல்கொடி அந்த கொடியிலையும் அந்த இடம் தான் இருக்கு. அப்படிப்பட்ட கொடியை உடைய சேவார் இந்த கொடியை உடைய சிவனையை போற்றி. அப்படி இந்த இரட்டு மனிதனையும் அவர்கள் அங்கே காட்டியிருக்கின்றார்கள். அதுபோல இங்க அவையாய் தானேயாய் அவையே தானேயாய் என்று அங்கே அருமையாக சுவாமி சொன்னார். அவையாய்னு சொன்னா கலப்பினால் அவ்வுயிர்களோடு ஒன்றாய், உடல் உயிர் போல ஒன்றாய். தானேயாய் என்றால் பொருட்தன்மையில் வேறாய். தானேயாய் தானேயாயினா பொருள் தன்மையில் வேறாய், கண்ணும் அறுக்கணும் போல அறிவிக்கும் பொருள் அது அறியும் பொருள். அப்புறம் அவையே தானேயாயினா செலுத்தும் தன்மையால் அவ்வுயிர்களும் தானுமாக அப்படின்னா உடன் நிற்றல். அவனு அனுமா வந்தோம்னா ரெண்டு பேரும் உடனா ஒன்னு சேர்ந்து வந்தாங்க தான் அர்த்தம். ஆனா அவையே தானேயாயினா அவ்வுயிர்களோடு உடனாய் நிற்கின்றான். ஆக அவையாய் என்பதில் ஒன்றாயிருத்தல், தானேயாய் என்று சொன்னதில் வேறாயிருத்தல், அவையே தானேயாய் என்பதில் உடனாயிருத்தல் என்ன. ஆக இப்படி அவன் உயிர்களோடு அவ்வுயிர்களேயாகவும் பொருளால் தானே கலப்பினால் உயிர்களேயாகவும் பொருளால் தானேயாகவும் செலுத்தும் தன்மையால் அவ்வுயிர்களும் தானுமாகவும் இப்படி ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் விளங்குகின்றான். இதே நமக்கு பெரிய விஷயம். நாம விளங்குகின்றான் முற்றுப்புள்ளி வச்சிருவோம், ஆனா மெய்கண்டார் முற்றுப்புள்ளி வைக்க மாட்டார். இது சூத்திரத்தோட தொடக்கம் தான். இதுல வந்து அவர் முற்றுப்புள்ளி வைக்காம நிறைய விஷயங்களை சொல்லிட்டார். மாவாடித்தை பார்த்தீங்கன்னா பாதி இந்த ரெண்டாம் சூத்திரம் தான் இருக்கும். அதை பெரிய புராணத்தை சொல்வார்கள், பிள்ளை பாதி புராணம் பாதியும் சொல்வார்கள். அது மாதிரி அங்க ஆளுடைய பிள்ளையார் புராணம் மாதிரி இங்க ரெண்டாம் சூத்திரம் தான் அப்படி இருக்கும். அது இந்த சூத்திரத்துக்கு சூத்திரம் எப்படி ஏய்வு பார்க்கறது, அதிகரணத்துக்கு அதிகரணம் எப்படி ஏய்வு பார்ப்பது, படலத்துக்கு படம் எப்படி, அந்த விஷயங்கள்லாம் கூட ரெண்டாம் சூத்திரம் தான் சொல்வார். ஏன்னா அதுதான் முதல்ல அடுத்த சூத்திரமா வருது. அதான் இது அப்படியே சூத்திரம் தோறும் கடைபிடிக்காம பாரு. நான் இந்த மாதிரி ஆள் எங்க கடைபிடிக்கேன், சரி சரின்னு சொல்லிட்டு கேட்டு வரோம். ஆக அந்த ரெண்டாம் சூத்திரத்துல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா நாம கொஞ்சம் கொஞ்சமா தான் பார்க்க போறோம். இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, முதல்வன் உயிர்களோடு கலப்பினால் அவை உயிர்களேயாகவும் பொருள் தன்மையால் தானேயாகவும் செலுத்தும் தன்மையால் அவ்வுயிர்களும் தானுமாகவும் இப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் விளங்குகின்றான். என்ன அப்படின்னா அந்த வகுப்பு கேட்டதுல ஒரு பயன் இருக்கும் அப்படின்னா, இன்னமும் ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு கேட்டோம்னா நமக்கு அது ஒரு மாதிரி இருக்காது, அதுல ஒரு தெளிவு நமக்கு இருக்கும் அப்படின்னா நான் சரியா சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். நீங்க சரியா விளங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல. ஏன்னா அது சொல்வது என்பது கேட்டு புரிந்து கொள்வதை விட சொல்வது ரொம்ப இடர்பாடு. அதுல அனுபவத்தின் மூத்தவர்கள் சொல்ல வேண்டும். ஆனாலும் நான் சொல்ல முடியாத நிலைமை இருக்கின்றது. எனவே நான் ஓரளவு சரியாக சொல்லியிருப்பேன் அர்த்தம், உங்களுக்கு தெளிவா இருந்ததுன்னா. ஆக இப்படி சொன்ன மெய்கண்டார் இனி அடுத்தார் போல என்ன சொல்கின்றார் என்றால், இப்படி இருந்து கொண்டு என்ன செய்கின்றான், சும்மா இருக்கல. என்ன உடனாயிருத்தலே சொல்லியாச்சு, செலுத்தும் தன்மையால் உடனாயிருக்கின்றான். அப்ப நம்ம செலுத்துகின்றான் கேட்டீங்களா, செலுத்துகின்றான்னா அவன் இஷ்டத்துக்கு செலுத்தல. இப்ப எனக்கு வந்து இந்த செலுத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தா நீங்க பத்து பேரை எனக்கு கீழே வச்சு நீ செலுத்துங்க அப்படின்னா, நான் என்னோட மூடுக்கு ஏற்றபடி தான் செலுத்துவேன். பிடிக்காதவனா ஒரு மாதிரி செலுத்துவேன், நீ நடந்தே போ அப்படிமே, பிடிச்ச வேணா நீ டாக்ஸி அமைச்சு போமே, இப்படி என் இஷ்டத்துக்கு செலுத்துவேணா இல்லையா, விருப்ப வெறுப்புகள் கேட்டபடி. ஆனா அவன் செலுத்துகின்றான்னா அவனுக்கு விருப்ப வெறுப்பெல்லாம் கிடையாது, உயிர்களுக்கு அவன் மேல அவனுக்கு அப்படி கருணை. அந்த கருணைக்கு என்ன காரணம்னா கேட்காதேன்ட. ஓம் அவ்யாஜ கருணாமூர்த்தே நமக அப்படின்னு சொல்லி லலிதா சஹஸ்ர நாமத்துல திருவள்ளுவர் சக்தியை வியந்து போட்டுகின்றது. அது பிரம்மாண்ட புராணத்தில் இருக்குது, அது நமக்கு வேண்டிய நூல் தான். எல்லாம் 11 புராணங்களையும் ஞானசம்பந்தர் பிரமாணமாக கையாளுகின்றார். அவ்யாஜ கருணைனா என்னன்னா காரணம் இல்லாமலே செய்யப்படுகின்ற கருணை. நான் ஒருத்தர் மேல கருணையா இருக்காங்கன்னா அவர் என் குடும்பத்துக்கு ஏதாவது பெருசா பண்ணிருப்பார், அதனால அவர் மேல கருணையா இருக்கணும். ஆனா சிவபெருமான் உயிர்கள் மேல வைத்த கருணைக்கு எந்த காரணமும் கிடையாது. நம்மால் அவனுக்கு என்ன ஆக போகுது, கொண்டதன் தன்னை தந்ததும் தன்னை கொண்டதன் தன்னை அப்படிங்காரு. அந்த ஒன்றில்லாம் ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதுன்ற என்பால் கேட்டார். நம்மகிட்ட ஒன்னும் பெறப்போறதில்லை. அதனால சிவபெருமான் நம்ம மேல என் மேல கருணையா இருக்காருன்னா அப்ப என்கிட்ட ஏதோ ஒரு சிறப்பம் சேர்க்க போடுக்கு நான் நினைச்சிடக்கூடாது. எந்த காரணமும் இல்லாம தான் அவர் என் மேல கருணையா இருக்காரு. அது மாதிரிதான் ஒவ்வொரு உயிர் மேலையும். ஆகையினாலே அந்த கருணைக்கு காரணம் கேட்கக்கூடாது. ஆனாலும் அப்ப ஏன் போற துன்பத்தையும் கொடுக்காரு, இன்பத்தை மட்டும் தானே கொடுக்கணும் கருணை உள்ளவர் கேட்கும் போதுதான் சுவாமி உரை எழுதுவாரு. என்னன்னா வினையின் தன்மை ரெண்டு வகையா இருப்பதனால அத கருணையும் ரெண்டு வகையா இருக்கு. ரெண்டு வகையா இருப்பது கருணை தான். ஆமா ரொம்ப அருமையா சொல்லிட்டாங்க. அதனால அனுக்கிரகம் தான் கருணை. நிக்கிரகம் வந்து அவர் பெரிய கோபக்கார ஆளியா. கோபக்காரா எது மேல கோபப்படுதார், நம்ம வினைகள் மேலதான் கோபப்படுதார். வினைகள் நம்ம வினைகள் தான் நமக்கு துயரம். அந்த அந்த துயரத்து மேலதான் கோபப்படுதார். தொடர்ந்த துயர்கூறு நஞ்சீவனே தோணி புறத்துறை நஞ்சீவனே என்றார் நம்முடைய ஞானசந்தோஷமா சொன்னார். அதனால அந்த நம்ம பட்சிய இன்னலின் மேலதான் கோபப்படுதார். அதான் இன்னலும் கடவுள்பட்டோர் யாரையும் எடுக்க மாற்றால் உன்னரும் பரமமூர்த்தி உருத்திரன் எனும் பெயர் பெற்றோன் அப்படின்னு கந்தபுராணம் சொல்வார் கந்தபுராண ஆசிரியர். அந்த வகையிலே நம்முடைய வினைகளுக்கு ஏற்றபடிதான் நம்மை செலுத்துவான். அப்ப இன்பத்திலே செலுத்தாம துன்பத்திலையும் செலுத்துறான அப்படின்னா வினையின் தன்மைகள் இரண்டு வகையா இருப்பதனாலே, நல்வினை தீவினை இருப்பதனால அறக்கருணையாகவும் காட்டுகின்றான் மறக்கருணையாகவும் காட்டுகின்றான். நிக்கிரகத்தை அதனால வந்து அவன் நிக்கிரகம் பண்ணுதானே அவன் வந்து கோபக்காரன் நினைச்சிடக்கூடாது. நம்ம மாறிதான் போலுக்கு அவருக்கு மூடு மாறும் போலுக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது என்று சித்தியார் சொல்கின்றது. அது தந்தை தாயர்கள் தாம் பெற்ற புதல்வர்களை அவர்கள் தவறான வழியில் சென்றால் கண்டிப்பது போன்றதுதான். இல்லையா அவர்கள் தான் கண்டிப்பார்கள் ஒழிய வெளியே யாராவது ஒரு பெரிய பயிர்வாண்டை கொடுத்து என் பயிரை போட்டு அடிச்சு நொறுக்கான்னு சொல்ல மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் மீது வைத்த நேசத்தினாலே கண்டிக்கின்றார்கள். திரும்பி நல்வழியிலே புதல்வர்கள் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருணை தான். அது மாதிரி இந்த உயிர்கள் அவை நல்ல ஒரு நெறியிலே செல்ல வேண்டும், சென்று இறுதியில் நம்மை வந்து சேர வேண்டும். அது எப்படிப்பட்ட உயிரா தெரியாத விடக்கூடாது. அது பொல்லாம் அது பிடிவாதக்கார உயிரா இருந்தாலும் சரி அதுக்கு மேலும் மேலும் பிறவியை கொடுத்து அதை எப்படியாவது நல்வழிப்படுத்திவிட வேண்டும் அப்படிங்கறது அவன் உறுதியா இருக்கின்றான். ஆகையினாலே அவன் வினைக்கு ஏற்றபடி இந்த உயிர்களை செலுத்துகின்றான். இருவினைக்கு ஏற்றபடி செலுத்துவான். உடனா இருந்து செலுத்துறான்னு பார்த்தோம்ல, எப்படி செலுத்துறான்னா சும்மா செலுத்தல, வினைக்கு ஏற்ப செலுத்துகின்றான். ஆக வினைக்கு ஏற்ப செலுத்துகின்றான் போது எப்படி அப்படின்னா முன்வினைக்கு ஏற்ற பிறவியை கொடுக்கின்றான். அந்த பிறவியிலே அந்த ஆன்மா இன்பத்தையும் நுகரும் துன்பத்தையும் நுகரும். முன்வினைக்கு ஏற்றபடிதான் இன்பத்தையும் கொடுப்பான் துன்பத்தையும் கொடுப்பான். முன்வினை ஏதாவது நல்வினை இருந்ததென்றால் இன்பம் கிடைக்கும், தீவினை இருந்ததென்றால் துன்பம் கிடைக்கும். அந்த துன்பம் கிடைப்பது அந்த தீவினையை நீக்கி அதிலிருந்து தெரிந்து கொள்ளும் பொருட்டு தான். இன்னது செய்தால் இது விளையும் அப்படின்னு உயிருக்கு தெரிஞ்சாதான் அப்புறம் வந்து நல்லதே அது செய்யும் இல்லையா. அப்படி இருவினைக்கு ஏற்றபடி அப்ப இன்பம் வருவதும் துன்பம் வருவதும் அவனுடைய ஆணைப்படிதான். அவனுடைய ஆணைனா என்ன அப்படின்னா அவனுடைய அவனை விட்டு அகலாத அந்த சிற்சக்தி, அந்த திருவுருள் சக்தி இருக்கின்றது, அதான் ஆணை. ஆணைனா அதை அப்படியே நம்ம பின்பற்றி தான் தீரணும் இல்லையா. அது நமக்கு வந்து தாய் போல இருந்து கருணையை வழங்குகின்ற ஒரு நிலை எப்ப வரும்னா நாம எப்பவும் புதல்வர்கள்னு, நம்ம சிவபெருமானுக்கு புதல்வர்கள், நம்முடைய தாய் தந்தையர் பார்வதி பரமேஸ்வரர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு எப்ப வருமோ அப்போ அது தாயா விளங்கும், அருள் சக்தியா விளங்கும். அது வரைக்கும் அது வந்து எப்படி இருக்கும்னா எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே சொன்ன மாதிரி அந்த கணக்குக்கு ஏத்தபடிதான் நம்மளை செலுத்தும். வினை எப்படி இருக்கின்றதோ அதுக்கு ஏற்றபடிதான் செலுத்தும். ஆகவே இந்த இருவினைகள் அந்த ஆணையினாலே செலுத்தப்பட்டு வருவன. ஏன்னா இருவினைகள் தாமாகவே வந்து பலனை கொடுக்குங்கிற கொள்கை உள்ளவங்களும் இருக்காங்க. ஒரு பெரிய கூட்டத்தில் வந்து ஏகப்பட்ட மாடுகள் இருக்கு, மாடு மாட்டு மந்த, அதுல ஒரு கண்ணுகுட்டி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சின்ன கண்ணுகுட்டி அந்த கூட்டத்திலையும் தன்னுடைய தாய் தாய்ப்பசு எதுன்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சு அதுட்டு போய் பால் குடிக்கும் இல்லையா. வேற எந்த பசத்தையும் குடிச்சாலும் குடிச்சாலும் அது தெரியாம இல்ல, கிடைச்ச வரைக்கும் நாமும் பாப்பமாயிட்டு தான் போகுது, அது தெரியாம இல்ல. நாலு உதவிட்டா ஓடிடும், ஓடி தன்னுடைய தாய்ப்பசு யாருன்னு பார்த்து அதுட்டு தான் போய் அது பால் குடிக்கும். அது மாதிரி வினைகளும் தன்னை செய்த ஆன்மா எது அப்படின்னு அந்த ஆன்மாவை சரியாக பொருந்தி அந்த ஆன்மாவுக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்கும் அப்படின்னு சமணர்கள் முதலியவர்கள் சொல்வார்கள். அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. வினைகள் சடம், அவை தாமாக வந்து ஆன்மாவை பலன் கொடுக்க மாட்டான். செய்த வினை செய்ததோடு முடிஞ்சு போச்சு, இல்லையா? அப்புறம் அந்த வினை எப்படி வந்து பலன் கொடுக்கும்? அம்மா அவர்கள் திருவருப்பையில சொன்ன மாதிரி அந்த விதையை முளைக்கும், விதையை வந்து நிலத்தில் வைப்பது போல வினை வினை செய்வது ஆகாமியம் என்பது. சஞ்சீதம் என்பது அந்த மண்ணுக்குள்ள அந்த விதை கிடப்பது போல என்று அருமையாக சொன்னார்கள். அதுபோல ஒரு வினை சொல் செய்தால் அது புண்ணியம் என்றும் பாவம் என்றும் கிடப்பது நிச்சயம் அப்படிங்கிற உமாசியம் சொல்றாரு. இதம் அகிதமாம், இதனால் வலுவாது எய்தியிடும் புண்ணிய பாவங்கள் என்றே எங்க அச்சமா இருக்கு. ஒரு நல்வினை செய்தா அது நிச்சயமாக அது அதோட அழியாது, அது புண்ணியமாக நம்முடைய புத்தி தத்துவத்திலே கிடக்கும். காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப திருப்தி சரிங்காரு. அப்புறம் நம்ம எந்திரிச்சு விடமாட்டுக்காரு உமாசிவம் உட்காருப்பாங்க. என்னன்னு அத மாதிரி ஒரு தீவினை செய்தா என்றால் அதுவும் அதோட ஒளிஞ்சிடாதுப்பா, அது பாவம் என்கின்ற ஒரு நிலையிலே புத்தி தத்துவத்தில் கிடக்கும் அப்படிங்கார். அப்பந்தான் நமக்கு சங்கடமா இருக்கு, வேண்டாம் அதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு பிடிக்கின்றதோ பிடிக்கவில்லையோ உண்மை இதுதான், நல்வினை செய்தால் அது புண்ணியமாக கிடப்பது உறுதி, தீவினை செய்தால் அது பாவமாக கிடப்பது உறுதி இல்லையா? ஆக நாம் ஒரு நல்ல நிலை, இந்த நூல்களையெல்லாம் மெய்நூல்களையும் கற்கும் போது ஒரு விழிப்புணர்ச்சி வந்து இனி செய்யக்கூடியது தீவினைகளை இயன்றவரை நம்மால் இயன்றவரை என்ன முற்றிலுமாக தவிர்த்து இனி சஞ்சீதமாக கிடப்பவையும் அவையும் பலனளிக்காமல் போக வேண்டும் என்றால் அதற்கு தான் சிவபுண்ணியங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பிறவியில வந்து எந்த வினைகள் எல்லாம் அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும், அது வேற வழி இல்லை. முன்வினைகள் ஏராளமா கிடக்கின்றதே, அதெல்லாம் வந்து நாம சிவபுண்ணியங்கள் செய்தால் அவற்றிலிருந்து நாம் மீளலாம். மீண்டது வேற வழியே கிடையாது. என்ன ஆன்மாக்கள் முத்தியடையுமானா? ஆன்மாக்கள் முத்தியடைவது வந்து இயலாத காரியம்னே அடைய நினைக்கின்றேன். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு மோசிவோம், எல்லையில் பிறவி நல்கும் எரிவினை எரிசேர்வித்தின் ஒல்லையில் அகலும் காரு. அந்த தேசிய வழங்குற ஆன்மாட்ட தேசிய பெருது பார்த்தீங்களா, அந்த ஆன்மா, அந்த ஆன்மா செஞ்ச சஞ்சீதம் எல்லையில்லாத பிறவிகளை கொடுக்கற அளவுக்கு இருக்கு. அது அந்த ஆச்சாரியன் தன்னுடைய கருணையினாலே அது முளைக்காதவாறு அழிக்கின்றான. என்ன இது தீயில போட்ட விதை எப்படி முளைக்காதோ அத மாதிரி அந்த சஞ்சீத வினைகளை எல்லாம் ஆக்கிருதானோ. அப்ப அப்படி ஆக்காம விட்டதுன்னு வீங்க, திருப்பி அது பிறவியை கொடுத்துட்டு இருக்கும் இல்லையா? எல்லையில் பிறவி நல்கும்ட்டார். அப்போ ஆச்சாரியனுடைய கருணையில தான் நம்ம வந்து மீள வேண்டியது இருக்கு. ஏதோ நாம வந்து கட்டிகாரதனமா நடந்துட்டோம், நம்மளை முழுக்க முழுக்க நாமளே தகுதிப்படுத்திக் கொண்டோம் அப்படின்னு நினைச்சதுக்கு வழி இல்ல, கடைசி வரைக்கும் அவனுடைய கருணை வேண்டியது இருக்கு. ஆமா, ஆகையினாலே அந்த முன்வினை இருக்கின்றதே செய்திருக்கிற அம்மா அவர்கள் சொன்னது போல அந்த நிலத்துள்ளே கிடப்பது போல கிடக்கு புத்தியில இல்லையா? அந்த நல்வி அந்த புண்ணியமும் பாவம்னு பேர்ல கிடக்கு. அந்த புண்ணியம் தானா வந்து இன்பத்தை கொடுக்காது, அந்த பாவம் தானா வந்து துன்பத்தை கொடுக்காது, அது ஆணையால் செலுத்தப்பட்டு வருவது. ஆக அதனாலதான் அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய, அந்த உயிர்கள் செய்த இருவினைகளுக்கு ஏற்றபடி அந்த உயிர்கள் இறந்து பிறந்து வரும். இருவினைகள் ஆணையால் செலுத்தப்படும். ஆணையின்றது பின்னாலதான் இருக்கு, அதை முன்னாலையும் போட்டுக்கிடணும். ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்றேன்னு அங்கெல்லாம் சார் ஆணை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க, அந்த ஆணையின்றத முன்னாலே போட்டுக்கோங்க. அவையே தானேயாய் சொன்ன பிறகு ஆணையின் போட்டுக்கோங்க, ஆணையின் இருவினையின் போக்குவரவு புரிய, திருப்பி ஆணையின் போட்டுக்கோங்க, ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்றே. இது சிங்க நோக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சூத்திரம் நிற்கும் நிலையில சொல்லுவாங்க. ஆற்றோலுக்கு அரிமா நோக்கம் தவளை பாய்த்து பருந்து நீர் வண்ண சூத்திரனே சொல்வார்கள். அதுல இந்த அரிமா நோக்கம்தான் சிங்க நோக்கம், ரெண்டு பக்கமும் அது வந்து இயந்து பொருள் தரும். ஆக இறைவன் உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருக்கின்றான் என்ற இந்த அத்துவித சம்பந்தத்தின் விளக்கத்தையும், அவன் இப்படி உடனாக இருந்து உயிர்கள் செய்த இருவினைக்கு ஏற்றபடி அந்த உயிர்கள் இறந்து பிறந்து வரும்படி அவற்றை செலுத்துவான். அந்த இருவினைகள் அவனுடைய ஆணையால் தான் செலுத்தப்படுகின்றன ஒழிய தானே வந்து பலனை கொடுக்காது என்ற இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை முடித்துக்கொண்டு, இனி தொடர்ந்து இந்த சிந்தனையை பல பேராசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு வழங்க இருக்குமாறு கூறிக்கொண்டு இதுகாரம் பொறுமையாசிரம் தலைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம பார்வதிபதையே மகாதேவா,
ஒரு வகுப்பில் இந்த இரண்டாம் சூத்திரத்தை நாம் தொடங்கிக் கொண்டோம், இப்பொழுது இதனை தொடர்ந்து சிந்திக்கலாம். ஏற்கனவே சொன்னது போல இந்த இரண்டாம் சூத்திரமும் பிரமாணையில் தான் இருக்கின்றது. பாசப்பொருள் உண்டு என்று நிச்சயம் செய்வது இந்த இரண்டாம் சூத்திரத்தின் மையக்கருத்து. முதல் சூத்திரத்தின் மையக்கருத்து பதி நிச்சயம், பதி உண்டு என்று நிச்சயம் செய்வது. இரண்டாம் சூத்திரத்தின் மையக்கருத்து பாச நிச்சயம், பாசப்பொருள் உண்டு. இந்த சூத்திரம் எப்படி எழுகின்றது என்றால், முதல் சூத்திரத்திலே ஒரு அவாய் நிலை தோன்றியது. ஒடுங்கியானவன் இந்த பிரபஞ்சத்தை, அந்த ஒடுங்கி என்கின்ற அந்த சங்காரகத்தான் இந்த பிரபஞ்சத்தை மீளவும் தோற்றுவிக்கின்றான். அவனிடம்தான் இந்த பிரபஞ்சம் போய் ஒடுங்கியது, ஒடுங்கிய பிரபஞ்சத்தை அவன் மீளவும் தோற்றுவிக்கின்றான். இதனை புனருற்பவம் என்கின்றார்கள். ஏன் புனருற்பவம் செய்கின்றான் என்றால், உயிர்களை பற்றியுள்ள சகஜமலம் அந்த ஆணவ மலம் நீங்காமையினாலே அது நீங்கும் பொருட்டு புனருற்பவம் செய்கின்றான். அப்பொழுது இந்த உலகம் எப்படி மீளவும் தோன்றுகின்றது, முன் தோன்றியது போலவே தோன்றுகின்றதா அல்லது வேறு வகையில் தோன்றுகின்றதா என்று ஒரு அவா எழுந்தது. அந்த அவா நிலையை நிரப்பும் பொருட்டு இரண்டாம் சூத்திரத்தை சொல்கின்றார். எனவே கருத்துறையில் புனருற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதலீற்று என்று எழுதுவோம். அப்போது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வியும் எழுகின்றது. யாருக்காக வேண்டி இவன் இப்படி உலகத்தை ஒடுக்குகின்றான், பிறகு மீளவும் தோற்றிருக்கின்றான் என்றால், ஆன்மாக்களின் பொருட்டு தான், ஆன்மாக்களின் பொருட்டு தான் இந்த உலகை மீளவும் தோற்றிருக்கின்றான். அப்ப ஆன்மாக்களுக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு? ஆன்மாக்களுக்காக இவ்வளவு தூரம் இவன் உலகத்தை தோற்றுவித்தலும் ஒடுக்குதலும், ஒடுக்கி ஆன்மாக்களை இடைப்பாற்றுதலும், மீளவும் அந்த உலகத்தை தோற்றுவித்தலும், எந்த எந்த செயலுமே சிவபெருமான் தன் பொருட்டு செய்யவில்லை, ஆன்மாக்களுக்காகவே செய்கின்றார். அப்ப ஆன்மாக்களோடு அந்த சிவபெருமானுக்கு என்ன தொடர்பு, என்ன உறவு? அந்த சொல்லும்போது அந்த தொடர்பை தான் சொல்ல வருகின்றார். இது சிவபெருமான் கலப்பினால் அவ் ஆன்மாக்களே ஆகவும், அதான் அவையே ஆய் பொருள் தன்மையால் தானே ஆகவும், ஏன்னா அவனுக்கு நிகர் அவன் தான், பொருள் தன்மையால் தானே ஆகவும், செலுத்தும் தன்மையால் அவ் ஆன்மாக்களும் தானுமாகவும், அதை அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் என்று இரட்டுரம் அழிந்து கொள்ள வேண்டும். அவையேயாய் தானேயாய் என்பது ஒரு பொருள், அது சாதாரணமா செயல்களில் தான் நம்ம சேர்ப்போம். மூவா நான்மறை முதல்வா போற்றி, மூவா முதல்வா போற்றி நான்மறை முதல்வா போற்றின்னு சேர்த்துக்கலாம் இல்லையா? அத மாதிரி அவையாய் தானேயாய் சேர்த்துக்கணும். இரட்டுற மொழிதல்கும் போது இன்னொரு பொருள் என்னன்னா, இப்படி தனித்தனியா சேர்க்காம அப்படி இருக்கிறபடியே சேர்த்து சொல்லிடலாம், அவையே தானேயாய், அவையே தானே. இது உடனாதல், அவையாய் என்பதனால் ஒன்றாதல் பெறப்பட்டது. ஒன்றாதல் கலப்பினால் ஒன்று. அப்ப பொருளால, பொருளால் நிச்சயமா வேறுதான், அதான் தானேயாய். என்ன செய்கின்றான் இப்படி இருந்து கொண்டு ஆன்மாக்களை செலுத்துகின்றான், அது உடனாயிருத்தல். ஒன்றாயிருத்தலுக்கு உதாரணம் உடலும் உயிரும் போல, வேறாயிருத்தலுக்கு உதாரணம் கண்ணும் காட்டும் பொருள் காணும் பொருள் என்று பொருள் தன்மையால் வேறாயிருக்கின்றான். செலுத்துதலுக்கு உடனாயிருத்தலுக்கு உதாரணம் கண்ணொளியும் ஆன்ம போதமும் போல. மாதவ சுயான முனிவர் சொல்வார், உடனாயிருக்கின்றான் என்று சொன்னாலே அவன் கலப்பினால் ஒன்றாயிருக்கின்றான் என்பதும், பொருளால் வேறாயிருக்கின்றான் என்பதும் தானே போதரும் என்று சொல்வார். வேறின்றி உடனாதல் பெறப்படவே கலப்பினால் அபேதம் என்பதும் பொருண்மையால் பேதம் என்பதும் தானே போதரும் என்று சிற்றுரையில் எழுதுவார். அதனால இந்த அத்துவ சம்பந்தத்தை வந்து உடனாயிருத்தல் அப்படின்னு ஒன்னுலே சொல்லிடலாம். உடனாயிருந்து செலுத்துகின்றான் சொல்லும் போதே அவன் வேற எங்கேயோ இருக்கான், நாம வேற எங்கேயோ இருக்கோம், ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னா உடனாயிருத்தல் சொல்ல முடியாது இல்லையா? நம்மோடு ஒன்றா கலந்திருந்தாதான் அவன் உடனாயிருத்தான் சொல்ல முடியும். அதே மாதிரி அவன் தான் நான், நான் தான் அவன், உடனாயிருத்தான் சொல்ல முடியாது. உடனாயிருத்தான் சொல்லும் போதே ரெண்டு பொருள்கள் உள்ளன என்பது பெறப்பட்டது. ஆகையினாலே உடனாயிருத்தல் சொல்லும் பொழுதே கலப்பினால் ஒன்றாயிருத்தலும் பொருளால் வேறாயிருத்தலும் பெறப்படும் என்று அவர் சொல்வார். அதனாலதான் இதே அத்துவீத சம்பந்தத்தை இந்த இரண்டாம் சூத்திரத்தில் சொன்னாரே, இதே அத்துவீத சம்பந்தத்தை முத்தி நிலையில் வைத்து சொல்லுவார் பதினொன்றாம் சூத்திரத்தில். அங்க கண்ணொழிய ஆன்மபோதம் என்ற அந்த ஒரு நிலையில வைத்து சொல்வார், உடனாதல்ங்கிற ஒரு நிலையில வைத்து சொல்றார். அப்போதுதான் இங்கே சிவஞான சுவாமி எழுதியதை நாம் அங்கே சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. உடனாதல் என்பதில் ஒன்றாதலும் வேறாதலும் அடங்கும் என்று அவர்கள் சிற்றுரையில் எழுதியதை நாம் பதினோராம் சூத்திரத்தில் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆக இந்த அளவிலே நாம் இந்த அத்துவீத சம்பந்தத்தை காலை வகுப்பிலே சிந்தித்தோம். அதன் பிறகு இருவினையின் என்று வருகின்றது. அதற்கு முன்னால இந்த ஆணையின் போக்குவரவு புரியாங்கிறதுக்கு அடுத்தாலும் இருக்கு ஆணையின். அந்த ஆணையின் எடுத்து நம்ம இருவினையின் முன்னால நம்ம சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆக ஆணையின் என்பது இருவினையின் என்பது கூட போய் சேரும். மூணாவது அடியா இருக்க நீக்கமின்றி நிற்கும் என்றே அது கூட இந்த ஆணையின்கிறது சேரும். இது சிங்க நோக்கு, இப்படி சிங்க நோக்காய் சேரும். இதெல்லாம் சிவஞான சுவாமி சொன்ன நயம், நம்ம அதிகாரத்தில் அப்படிதான் வச்சிருக்காரு. ஆன்மாக்களுக்கு இருவினை ஆணையின் வரும் என்றது அப்படின்னு மேற்கோள் எழுதுவார். இங்க ஆணையின் சேர்த்தாச்சுல்லா, இங்க சூத்திரத்துல வந்து இருவினையின் கூட ஆணையின் சேர்ந்து இருக்கல, அதனால அதிகரண மேற்கோளை சேர்த்து காட்டினாரு. இவ் ஆன்மாக்களுக்கு இருவினை ஆணையின் வரும் என்றது சேர்த்து காட்டார். ஆனா நீக்கமின்றி நிற்கும் என்றே கூட ஆணையின் சேர்ந்திருக்கிறது சூத்திரத்தை பார்த்தாலே தெரியுது. அதனால அங்க அதிகரணத்துல சேர்க்கல, இனி நீக்கமின்றி நிற்கும் என்றே என்றது அப்படின்றார். எது எதோடு நீக்கமின்றி நிற்கும் இப்படி எழுதிருக்காங்க, சூத்திரத்தை பார்த்துக்கோள் அப்படின்னு சொல்றாரு. அதான் ஐயா அவர்கள் பேசும்போது சொல்லி கொண்டிருந்தார்கள், சூத்திர நூலாசிரியர்கள் எல்லாம் ஒரு சொல்லை கூட வந்து அதிகமாக போட மாட்டார்கள், எவ்வளவு கூட குறைக்கணும் அவ்வளவு கூட குறைப்பார்கள். நான்காம் அதிகாரத்தில் வந்து இனி நீக்கமின்றி நிற்கும் என்றே என்றது என்பது மேற்கோள். எது எதனோடு நீக்க வேண்டி நிற்கும் அப்படின்னா சூத்திரத்தை பார்த்துக்கோ சொல்லிட்டார். ஆணையின் நீக்க வேண்டி நிற்கும் என்றே. சரி, இவ்வளவு தூரம் பார்த்தோம். அவைன்னு சொன்ன முதல் சூத்திரத்தில் முதற் கடவுளர் அல்லர் என்று விளக்கப்பட்ட உயிர்கள், அந்த உயிர்களை தான் இங்க அவைன்னு சுட்டினார். யார் இப்படி அந்த உயிர்களையாக நிற்கின்றா, பொருளால் வேறான் இருக்கின்றா, அப்புறம் செலுத்தால் உடனான் இருக்கின்றா, அதெல்லாம் யாரு? ஆன்மாக்களை இருவினையின் போக்குவரவு புரிய வைக்கின்றான், அந்த ஆணையை விட்டு நீக்கம் இல்லாமல் இருக்கின்றான், இதெல்லாம் யாரு அப்படின்னா, மேலை சூத்திரத்தில் முதற்கடவுள் என்று நிறுவப்பட்ட அந்த சங்கார காரணன். அது தோன்றா எழுவா யாருக்கு அதை அறிவித்துக் கொள்ள வேண்டும். அதான் எழுதுவாங்க சுவாமி உரை எழுதும் போது. எப்படி எழுதுவாங்கன்னா, மேலை சூத்திரத்தில் முதற்கடவுள் என்று நிறுவப்பட்ட சங்கார காரணன், முதற்கடவுளர் அல்லர் என்று விளக்கப்பட்ட ஏனைய உயிர்களோடு கலப்பினால் உடல் உயிர் போல உயிர்களேயாகவும், பொருள்தன்மையால் கண்ணும் அறுக்கணும் போல தானேயாகவும், செலுத்தன் தன்மையால் கண்ணொழியும் ஆன்மபோதமும் போல உடனாகவும் விளங்கி ஆணையின் அப்படிங்கறத போட்டுக்கிடணும். ஆணை என்ற பரியாய பெயர் கொண்ட தன்னுடைய சிற்சக்தியால், அவனுடைய சக்தி தான் ஆணை. அதுக்கு இன்னொரு பேரு, அந்த சக்திக்கு இன்னொரு பேரு ஆணை. ஆணை என்னும் பரியாய இன்னொரு பேர் தான் பரியாய பெயர். ஆணை என்னும் பரியாய பெயருடைய தன்னுடைய சிற்சக்தியால் செலுத்தப்பட்டு வரும் இறைவினைகளுக்கு ஏற்ப அவை போக்குவரவு புரியும் வண்ணம் அவ் ஆணையை நின்றும் நீக்கமின்றி நிற்பான் சொல்லி எழுதுவார். ஆக இருவினையை பற்றி நாம் தொடங்கிக் கொண்டோம். இருவினை என்று சொல்லும்போது நல்வினை தீவினை இவற்றை இதம் அகிதம் என்று சொல்வார்கள். அம்மா அவர்கள் திருவருப்பின் வகுப்பில் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், அதனால் எனக்கு எளிதாக இருக்கின்றது. அடுத்து இருவினை சொன்னா அதுக்கே ஒரு வகுப்பு காணாது. இது செய்யப்படுகின்ற நிலையிலே ஆகாமியம் என்று சொல்லப்படும். அது ஒரு வித்தை விதைத்தலை போல, விதைத்தல் தொழிலை செய்வது போல, விதைக்கப்பட்டவுடன் அது நிலத்தடியிலே இருப்பது போல, வினைகள் செய்யப்பட்டவுடன் ஆற்றல் ரூபமாக புத்தி தத்துவத்திலே கிடக்கும். அப்போது அது புண்ணியம் பாவம் என்று சொல்லப்படும். அதான் இதம் அகிதம் ஆகிய நல்வினை தீவினைகள் அதை செய்தோம் என்றால் அவை நிச்சயமாக புத்தி தத்துவத்திலே புண்ணியம் பாவங்கிற பேர்ல இருக்கத்தான் செய்யும். புண்ணியம் பாவங்கிற பேர்ல அது புத்தியில கிடக்கும் போது அதுக்கு என்ன பேருனா சஞ்சீதம்னு பேர். எல்லாம் நீங்க திருவருப்பயன வகுப்புல படிச்சதுதான் சஞ்சீதம்னு பேர். அதான் உமாவசிவன் சொன்னார், சிவபுராசர் சொன்னார், இதம் அகிதமாம் இவற்றால் வலுவாது எய்தியிடும் புண்ணிய பாவம் என்றே. இதம் அகிதமாம் இவற்றால் எய்தியிடும் வலுவாது புண்ணிய பாவம் என்றே. அப்ப வலுவாது அது புண்ணிய பாவமா கிடக்கும் அப்படின்னா அது பயந்தருவதும் வலுவாது பயந்தரும் அங்க பெறப்படுகின்றது இல்லையா? அதான் வள்ளுவபெருமான் சும்மா தீவினை அச்சம்னு ஒரு அதிகாரமே கொடுத்திருக்காரு. அதை பற்றிய விழிப்புணர்ச்சி நாட்டில் இல்ல, அதான் தினந்தான் தீவினைகள் நடக்கின்றது. தீவினைகள் நடக்காத நாளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படி இருக்கு. ஏன்னா இந்த அதிகாரத்தை பற்றிய விழிப்புணர்ச்சி இல்ல, எல்லாம் வந்து நடைமுறையில் இல்ல. ஆகையினாலே அந்த இப்படி ஒரு குறையை வைத்துக் கொண்டு தீவினையின் இயல்பறியாமல் மக்கள் இருக்கின்றார்கள். ஆக அப்படி நல்வினை தீவினை நாம வந்து நல்வினைக்கும் அப்பாற்பட்டு விளங்க வேண்டும் தான் நம்ம வலியுறுத்தும். எட்டாம் சூத்திரத்தை சிவபுண்ணியங்கள் வரும்போது நான் விளக்கமா சொல்றேன். இங்க என்ன இருவினையில் போக்குவரவு புரியன்ட்டாரு, அதனால தீவினை செஞ்சாதான் போக்குவரவு புரிதல் இல்ல, நல்வினை செஞ்சாலும் போக்குவரவு தான் புரியணும் இல்லையா? போக்குவரவு புரிதல் தப்பாது, பிறவி விடாது. நல்வினை செய்தாலும் பிறவிதான், தீவினை செய்தாலும் பிறவிதான், உயர்ந்த பிறவி தாழ்ந்த பிறவி அப்படின்னு சொல்ல வேண்டியதான். அது சித்தியார்ல பேரு இழவு என்று ஒரு பாட்டுல நல்லா சொல்லுவார். அந்த பேதங்களை நல்வினை தீவினை பேதங்கள் நல்லா சொல்லுவார். அப்படி இருவினைக்கு ஏற்றபடி போக்குவரவு புரியும்படியாக நிற்பார்கள். ஆக இருவினையிலே நாம் இந்த ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்தம் என்பதை நாம் பார்த்தோம். இந்த இருவினையானது அப்போ நமக்கு பல சந்தேகங்கள் எழுகின்றன. அப்ப முன்வினைக்கு ஏற்றபடிதான் நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் நிகழ்கின்றன. அது தெளிவாக சொல்றது சைவ சித்தாந்தம். எத்தனையோ சமயங்களும் இந்த கருத்தை சொல்கின்றன, சைவ சமயம் தெளிவாக சொல்றது எல்லாமே எல்லா அனுபவமுமே முன்வினைக்கு ஏற்றபடிதான். ஒரு நான் இந்த நிலையை அடையணும் அப்படின்னா முன்வினை நான் அடைவதற்கு இடம் கொடுத்தால் அந்த நிலையை நான் அடைய முடியும். அடைய முடியாதுங்க மாதிரி என்னுடைய முன்வினை நிலை இருந்ததுன்னா நான் என்ன பண்ணாலும் அடைய முடியாது. இதுதான் வினை தத்துவம், இருவினை தத்துவம். இதுதான் ஊழ் என்று சொல்வார்கள். ஊழைத்தான் அனுபவிக்க முடியும். அனுபவத்துக்கு வரும்போது ஊழ் ஊழ் இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னா அனுபவிக்க முடியுங்கிற மாதிரி